الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الصلاة مفتاح الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கு உரித்தானது. அல்ஹம்துலில்லா. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால், ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ, அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலி செல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இன்றைய நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய இறுதி நாள், 30ஆம் நாள். இந்த மாதத்தினுடைய 30 நாட்களை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகில் படைத்திருக்கின்ற கோடான கோடி ஜீவராசிகளில் உயிரினங்களுள் நாம் தாம் சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வுக்கு எந்த நேரத்திலும் நன்றியுள்ள நல்லடியார்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு நான் நன்றியுள்ள அடியான் என்று நான் நிரூபித்து காட்டுவது அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்ற சுஜூதின் மூலமாக, நான் செய்கின்ற ருக்குவின் மூலமாக, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற போதுதான் நான் ஒரு முஸ்லிம் என்பதன் இந்த பூமியிலே நாங்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய நாள் ஜும்ஆவுடைய அதிகாலை பொழுதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்த பேருதவியாக பேரருளாக அது இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களில் ஒருவரான அபு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள்: யா அபா ஹாரிஸா, கைஃப அஸ்பஹ்தல் யௌம், இன்று காலையில் நீங்கள் எவ்வாறு கண் விழித்தீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபி தோழர் சஹாபியிடத்திலே கேட்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் யோசிப்போம், இரவிலே உறக்கத்திற்கு செல்லுகிறோம், உறங்குகிறோம், காலையில் கண் விழிக்கிறோம், இதை பற்றி கேட்பது என்ன ஒரு கேள்வியா என்று நம் ஒவ்வொருவருக்கும் சிந்திக்க தோன்றும். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள் என்றால் அர்த்தங்களும் விளக்கங்களும் விடயமும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டார்கள். இந்த கேள்வியை நாமும் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இன்று காலையில் நீங்கள் எவ்வாறு கண் விழித்தீர்கள்? அந்த சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், ஒரு உண்மையான முஸ்லீமாக, ஒரு உண்மையான முஃமீனாக இன்று காலையிலே நான் கண் விழித்தேன் நபியே நாயகனே என்று அபு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், உங்களுடைய ஈமானிய தராதரம் எப்படி இருக்கிறது என்று ஈமானை பற்றி கேட்கிறார்கள். தொழுகையை பற்றி கேட்டால் நான் 5 நேரம் தொழ வருகிறேன் என்று சொல்லி நபிகளாருக்கு முன்னால் அதனை நிரூபித்து காட்டலாம். நோன்பு நோற்கிறாயா என்று கேட்டால் ரமலானுடைய மாதத்திலே நோற்று அதனை நான் நோன்பாளி என்பதை நிரூபித்து காட்டலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய ஈமானிய தராதரம் என்ன, ஈமானை எப்படி நபி அவர்களுக்கு காண்பிப்பது? அந்த சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய ஈமானை பற்றி கேட்டீர்களே, என்னுடைய ஈமானுடைய தராதரம் எப்படி இருக்கிறது நபியே நாயகமே தெரியுமா? தொழுகைக்காக நான் முசல்லாவில் வந்து நின்றால் என்னை படைத்த ரப்புக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்ற உணர்வோடு வந்து நிற்கிறேன். அருஷுடைய ரஹ்மான் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நான் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய 2 கண்மணிகளினாலும் என்னை படைத்த ரப்பை நான் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த ரப்பி என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு என்னுடைய தொழுகையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைசியாக தொழுகின்ற தொழுகை இதுதான் என்ற சிந்தனையோடு நான் தொழ ஆரம்பிக்கிறேன். அதனால் என்னுடைய உள்ளமும் நடுங்குகிறது, உடம்பும் நடுங்குகிறது. நபியே நாயகமே, ஜும்ஆவுடைய தொழுகைக்காக நான் வந்திருக்கிறேன். ஜும்ஆவுடைய தொழுகைக்காக இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அசர் தொழுகைக்காக நாம் வருவோமா இல்லையா என்பது நம் யாருக்கு உத்தரவாதமாக உறுதியாக சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான், அடுத்த வகுத்து நேரத்திற்கு நான் இருப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. வருகின்ற ஜும்ஆவுக்காக நான் வருவேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நம்முடைய இறுதி சந்தர்ப்பமாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று அந்த நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த கேள்வி நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இரவு நேரத்தில் உறங்க ஆரம்பிக்கின்ற நேரத்திலே ஷைத்தான் அவனுடைய தலைமாட்டு கருகாமையிலே உட்கார்ந்து கொள்ளுகிறான். அந்த மனிதன் உறங்க ஆரம்பிக்கின்ற வேளையிலே அந்த மனிதனை பார்த்து ஷைத்தான் 3 முடிச்சுக்களை போடுகிறான். அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான், மனிதா, இன்றைய இரவு உனக்கு ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்கிறது, நீ நன்றாக ஆழமாக நீ தூங்குவாயாக உறங்குவாயாக என்று கூறிக்கொண்டேன். அந்த மனிதனின் மீது ஷைத்தான் 3 முடிச்சுக்களை போட்டு விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷைத்தான் 3 முடிச்சுக்களை போடுகிறான். ஷைத்தான் போடுகின்ற இந்த 3 முடிச்சுக்களையும் கலட்டுகின்ற அவிழ்க்கின்ற முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். எப்படி கலட்ட வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதன் அதிகாலை வேளையிலே கண் விழிக்கிறார். கண் விழித்து அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வஇலைஹின் நுஷூர், தூக்கத்திலிருந்து எழுந்ததற்கு பிறகு ஓத வேண்டிய துஆவை யார் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்றேனும் கூறிக்கொண்டு ஒருவர் கண் விழித்து அல்லாஹ்வை புகழ்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறாரோ, ஷைத்தான் போட்ட முதலாவது முடிச்சு கலந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகைக்காக உதுவெடுக்க ஆரம்பிக்கின்ற நேரத்தில் ஷைத்தான் போட்ட 2வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகைக்காக முசல்லாவில் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறுகின்ற போது ஷைத்தான் போட்ட 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இந்த மனிதன் காலை வேளையிலே உற்சாகம் உள்ளவனாக இருக்கிறான். இந்த மனிதனுக்கு யா அல்லாஹ் அதிகாலை வேளையிலே நீ பரக்கத் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாமும் தான் காலையிலே கண் விழித்திருக்கிறோம். இப்படித்தான் நாம் கண் விழித்தோம் என்றால் ஷைத்தானுடைய முடிச்சுகளிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இன்றைய நாளை கழிக்கிறோம். நம்மில் யார் ஒருவர் இப்படியாக கண் விழித்து செயல்படவில்லையோ அவர் ஷைத்தானுடைய முடிச்சுக்களோடு ஒரு மூதேவியாக இன்றைய நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு தாயின் தகப்பனம் தன்னுடைய பிள்ளை செல்வங்களுக்கு இந்த ஹதீஸை ஞாபகமூட்ட வேண்டும். காலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே, நேர காலத்தோடு ஃபஜ்ருக்கு எழும்புகின்ற எங்களுடைய குழந்தை செல்வங்கள், பிள்ளைகள் வெளியே வீட்டு அறையை விட்டு வெளியே வந்து பார்க்கின்ற வேளையிலே தாயும் தகப்பனும் குர்ஆனோடும் முசல்லாவோடும் சுஜூதிலும் இருந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்ற வேளையிலே பிள்ளை செல்வங்கள் யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள், இப்படித்தான் காலையிலே நாங்களும் நேர காலத்தோடு எழுந்து தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும். ஒரு தாயும் தகப்பனும் எழுந்து வருகின்ற பிள்ளைகளை பார்த்து கேட்க வேண்டும், காலையிலே தூக்கத்திலிருந்து எழுந்து ஓத வேண்டிய துஆவை ஓதினீர்களா, இல்லை என்றால் ஞாபகமூர்த்தி ஓத வைக்க வேண்டும். செல்லுங்கள், பிஸ்மி சொல்லி உதுவை ஆரம்பியுங்கள், உதவெடுத்து வந்திருக்கிறீர்கள், இப்பொழுது சொல்லுங்கள். ஷைத்தான் போட்ட முடித்தி தந்தையிடத்திலும் இல்லை, தாயிடத்திலும் இல்லை, எங்கள் பிள்ளை செல்வங்களிடத்திலும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களே, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் அதிகாலை வேளையிலே கண் விழித்து இப்படியாக செயல்படுகிறார்களோ அப்பேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களே, அந்த துஆவிற்கு தகுதியான மக்களாக நாம் நம்முடைய குடும்பத்தை தயார்படுத்திக் கொள்ளலாம். இல்லை என்றால் ஷைத்தானுடைய திருநீரை நாமெல்லாம் நம்முடைய உடம்பிலே சுமந்து கொண்டு, ஷைத்தானுடைய முடிச்சுக்களையும் சுமந்து கொண்டு, சரித்தையும் பிடித்தவர்களாக இன்றைய நாளை நாம் கழிக்க வேண்டி இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரிடத்தில் கேட்கிறார்கள், எப்படி இன்று காலையிலே கண் விழித்தீர்கள்? ஆழமான கேள்வியா இல்லையா, சிந்திக்க தோன்றுகிறதா இல்லையா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஃதாஹுல் ஜன்னா, முஃமீன்களுக்காக அல்லாஹ் சுவனத்தை படைத்து வைத்திருக்கிறான், சுவர்க்கத்தை அல்லாஹ் தயாராக்கி வைத்திருக்கிறான் முஃமீன்களுக்காக. அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக, ரசூலுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்ற நன்மக்களுக்காக, குர்ஆனுடைய போதனையை தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அமல்படுத்துகின்ற மூமின்களுக்காக, நல்லோர்களுக்காக அல்லாஹ் சுவனத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கான ஒரு திறவுகோலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த சுவனத்தின் திறவுகோல் வேறு ஒன்றும் அல்ல, அஸ்ஸலாத்து மிஸ்தாஹுல் ஜன்னா, சுவனத்தின் திறவுகோல் தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் ஒரு முஸ்லீமாக பிறந்திருக்கிறேன், எனக்கு என்னுடைய தாயும் தகப்பன் ஒரு இஸ்லாமிய முஸ்லீமான பெயரை வைத்திருக்கிறார்கள், என்னுடைய பெயர் முஸ்லீம்களுடைய பட்டியலில் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய பட்டியலில் நான் ஒரு முஸ்லீம் என்று பதியப்பட வேண்டும் என்றால் நான் சுஜூது செய்து அதனை நிரூபித்து காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விடுகிறானோ அவன் காபீராகி விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகைக்குரிய நேரம் வருகிறது, தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், உங்களுடைய குடும்பத்தை விட்டு தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், உங்கள் வியாபாரத்தை விட்டு விட்டு தொழுகையின் பக்கம் வாருங்கள், அதிலேதான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது, பூரணமான நிம்மதி சந்தோஷம் இருக்கிறது, அதிலேதான் வெற்றி இருக்கிறது. நீங்கள் அனைத்து உலக விவகாரங்களையும் காரியங்களை விட்டுவிடுங்கள், தொழுகையின் பக்கமாக வாருங்கள் என்ற அசான் சத்தம் கேட்கின்ற வேளையிலே எந்த ஒரு அடியான் தொழுகைக்காக ஓடி வருகிறானோ, தொழுகையுடைய கடமை நிறைவேற்றுகிறானோ, அவன் அமல்களிலே சிறந்ததொரு அமலை செய்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சஹாபி நபிகளாரிடத்தில் வந்து கேட்கிறார், நபியே நாயகமே, அல்லாவுக்கு மிக மிக விருப்பமான அமல் எது என்று கேட்கிறார்கள். அல்லாவுக்கு மிக மிக விருப்பமான அமல் எது என்றால் குறித்த நேரத்திலே நீங்கள் தொழுது கொள்வதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் இந்த உலகத்திலே நான் ஒரு முஸ்லீம் என்ற அடிமைத்துவத்தை நிரூபித்து காட்டுகின்ற தலையாய கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தொழுகை அல்லாஹ் எங்கள் மீது பரலாக ஆக்கியிருக்கின்ற முக்கியமான பரலான கடமை. ஒரு மனிதனுடைய உடம்புக்கு எவ்வாறு தலை முக்கியமோ இதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தலையாய கடமை தொழுகை. ஒரு மனிதனுடைய உடம்பிலே தலை இல்லை என்றால் அவனுடைய உடம்பிலே கைகள் இருந்தன்ன, கால்கள் இருந்தன்ன, ஏனைய உறுப்புகள் இருந்தன்ன. அந்த மனிதனுடைய உடம்பிலே தலை இல்லை என்றால் யாருதான் அவனை ஒரு முழு மனிதனாக ஏற்றுக்கொள்ள போகிறார்கள்? தூக்கி உதைத்து எரிந்து விட மாட்டார்களா? அதே போல ஒரு மனிதன் அவ்வப்போது ஏதாவது கிடைக்கின்ற அமல்களை செய்து கொள்ளுகிறான், விட்டு விட்டேனும் தொழுகிறான், ஆனால் உடம்புக்கு தலையை போன்ற தொழுகை விட்டு விடுகின்றான் என்றால் உடம்பிலே தலை இல்லாத உடம்பை போலதான் அவனுடைய ஏனைய அமல்கள் இருக்கின்றன. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் அடுத்தவனுக்கு செய்ய அடுத்தவனுக்காக இந்த உலகத்திலே செய்கின்ற பெரிய காரியம் என்ன உதவி தெரியுமா? தொழுகையை கொண்டு அவருக்கு உதவி தேடுகின்ற போது மற்றவர்களுக்காக துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தயீனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுங்கள். இரண்டு காரணங்களை அல்லாஹ் சொல்லுகிறான், எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறான். ஒன்று, தொழுங்கள், உங்களுக்கு வருகின்ற வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் போது நீங்கள் துவண்டு விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், அழகிய முறையிலே பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விடத்தில் உதவி கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்வான். ஒரு அடியான் மற்ற அடியானுக்கு செய்ய வேண்டிய உதவிகளில் பிரார்த்தனை மிக மிக முக்கியமான ஒன்று. நாமே தொழுகை இல்லாமல் இருக்கின்ற போது நாம் எவ்வாறு மற்றவர்களுக்காக துஆவின் மூலமாக உதவி செய்ய போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லீமாக வாழக்கூடிய நாங்கள் ஒரு முஸ்லீம் என்பதை இந்த பூமியிலே நாம் நிரூபிக்கின்ற பிரதான கடமை தொழுகை. தொழுகை இல்லாதவருடைய வாழ்க்கை மிகவும் பயங்கரமானதாக, இறுக்கமானதாக, சோதனைகளுக்கு உட்பட்டதாக, மிகவும் வறுமை நிறைந்ததாக இருக்கும் என்பதனை பல்வேறு கட்ட ஹதீஸ்கள், நபிமொழிகள் எம்மை பார்த்து உணர்த்தி கொண்டிருக்கின்றன. நாம் எல்லாம் பாடசாலைகளிலே சிறு வயதிலே கற்ற காலத்திலிருந்து, மதரசாக்களுக்கு குர்ஆனை ஓதுவதற்காக சென்ற காலத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் படித்திருக்கிறோம், இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து. இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து. ஐந்து தூண்களின் மீது இஸ்லாத்தின் கட்டிடம் நிறுவப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கலிமாவை சொன்ன ஒரு முஸ்லீம் அடுத்ததாக செய்ய வேண்டிய கடமை அஸ்வலா, தொழுகை. தொழுகை என்பது அல்லாஹ் ஒரு முஸ்லீமின் மீது சுமத்தி இருக்கின்ற, கடமையாக்கி இருக்கின்ற, நாளாந்தம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஸல்லூ கமா ரஐதுமூனி உஸல்லி. நான் எவ்வாறு தொழுதேனோ, நான் எவ்வாறு சுஜூதி செய்தேனோ, நான் எவ்வாறு ருக்கு செய்தேனோ, நான் ஒரு தொழுகையுடைய நேரத்திற்கு எவ்வாறு நேர காலத்தோடு தொழுகையிலே வந்து கலந்து கொண்டேனோ, நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுது கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை பற்றி மக்கள்லாம் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் நாங்கள் ஓதுகின்ற ஒரு சிறியதொரு சூராவில் சொல்லி காட்டுகிறான், பயங்கரமான ஒரு ஆயத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் விழிப்படைய செய்கிறான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபவைலுன் லில் முஸல்லீன். சில தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், அந்த தொழுகையாளிகள் யார் தெரியுமா? நேரம் கிடைக்கின்ற போது தொழுது கொள்வார்கள். கொஞ்சம் வேலையாகிவிட்டால், கொஞ்சம் ஜோலியாகிவிட்டால், கொஞ்சம் பிஸியாக ஆகிவிட்டால் தொழாமல் தொழுகை அப்படியே களவாக அப்படியே போட்டு விடுவார்கள். இந்த பொடுபோக்காளர்களான விட்டு விட்டு தொழுகின்ற தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நாங்கள் அடிக்கடி ஓதுகின்ற இந்த சிறியதோர் சூராவின் மூலமாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தை பார்த்து என்ன சொல்லுகிறான்? வைலுல்லில் முஸல்லீன், தொழுகையிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அகீமுஸ்ஸலா, தொழுகைக்குரிய நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் செல்லுகின்ற வேளையிலே நரகத்தின் பல காட்சிகளை பார்க்கிறார்கள். நரகத்தின் காட்சிகளில் ஒன்று மிகவும் கொடுமையான ஒரு காட்சியை பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில மலக்குமார்கள் பெரும்பெரும் கற்களை தங்களுடைய கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில மக்களுடைய தலைகள் மீது அந்த கற்களை போடுகிறார்கள். அந்த கற்கள் கீழே விழுகின்ற வேளையிலே அவர்களுடைய தலைகள் எல்லாம் அப்படியே நொறுங்கி சுக்கு நூறாக ஆகிவிடுகிறது, சிதைந்து விடுகிறது. அங்கே கீழே விழுந்த கல்லை மீண்டும் தூக்குகிறார்கள், அவர்களுடைய தலைகள் மீது போடுகிறார்கள். இப்படியாக அவர்களுடைய தலைகள் மீது போடுவதும் அது நொறுங்குவதுமாக இப்படியாக கடுமையான வேதனை அளிக்கப்படுகிறது. அந்த கற்கள் தங்களுடைய தலைகள் மீது விழுகின்ற வேளையிலே நெருப்பில் விழுந்த புழுக்களை போல அந்த மக்கள் நொந்து விடுகிறார்கள், கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். மிகவும் பயங்கரமான வேதனை அளிக்கப்படுகிறது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இவர்களுக்கு ஏன் இப்படியான கடுமையான வேதனை அளிக்கப்படுகிறது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, கடுமையான தொழுகையை தொழாமல் படுபோக்காக சோம்பேறிகளாக இந்த நேரங்களை கழித்தார்களே, தொழுகையை தொழாத பாவிகளுக்கு மூதேவிகளுக்கு இந்த வேதனை அளிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டது என்றால், கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான் என்னுடைய வீட்டிலே நான் கணவனாக இருக்கிறேன், என்னுடைய மனைவி எனக்கு மனைவியாக இருக்கிறாள், எங்களுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. தாயும் தகப்பனும் நேர காலத்தோடு எழுந்தி தொழுகிறார்கள், ஆனால் அடுத்த அறையிலே மகளும் மருமகனும் தூக்கத்திலே இருக்கிறார்கள். சுபகனுடைய தொழுகை இல்லாமல் அந்த வீட்டுக்கு இறங்குகின்ற முஸ்லிமர் அல்லாஹ்வுடைய லாயன அனைத்து அண்டை வீட்டையும் பாதிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. சொன்னார்கள், எந்த வீட்டில் தொழுகை இல்லையோ, எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ, அந்த வீடு முஸீபத் நிறைந்த வீடு, அல்லாஹ்வுடைய லானத்திற்குரிய வீடு. அங்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள், ஷைத்தான்கள் அங்கு நிறைந்து காணப்படுவார்கள், அங்கு பல பிரச்சனைகள் இருக்கும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் உழைத்தாலும் வருகின்ற வழி தெரியும், அது செல்லுகின்ற வழி தெரியாது. எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது போதாது என்ற ஒரு மனக்குறையை அல்லாஹ் அந்த குடும்பத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருப்பான். அவன் சந்தோஷம் என்பதையே தன்னுடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ள மாட்டான். வறுமை அவர்களை தாண்டவமாடி கொண்டிருக்கும், நிம்மதி இழந்து தவிப்பான், நோய்கள் வந்து சேரும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவைகள் எல்லாம் யாருக்கு தெரியுமா? பரதான கடமையான தொழுகையுடைய நேரத்திலே யார் ஒருவன் சொல்லாமல் தன்னுடைய நேர காலத்தை கழிக்கிறானோ அவர்களுக்கு வந்து சேரும். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, அயல் வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டுக்காரர்களையும் வந்து சேரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுடைய அண்டை வீட்டான் அயல் வீட்டான் யார் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எங்களுடைய அயல் வீட்டுக்காரன் யார் தெரியுமா? வலப்பக்கமாக 40 வீடு, இடப்பக்கமாக 40 வீடு, முன்னால் 40, பின்னால் 40, ஆக மொத்தம் 160 வீடுகள் எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்கள். ஒருவன் தொழாமல் படுக்கிறான், ஒருவன் தொழாமல் தொலைக்காட்சிக்கு முன்னால் உட்கார்ந்து அவருடைய நேர காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு இறங்குகின்ற முசீபத் இந்த 160 வீடுகளையும் பாதிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்லவனா கெட்டவனா, தொழுதாயா தொழவில்லையா, நாளை கியாமத்தில் தான் அந்த கேள்விகளும் அதற்கான தண்டனையும் அதற்கான அல்லாஹ்வுடைய வெகுமதியும் கிடைக்கும். இந்த உலகத்தில் தொழாத மனிதனுக்கு கிடைக்கின்ற அந்த கெட்ட பார்வை அல்லாஹ்வுடைய தண்டனை எல்லா மக்களையும் சந்தித்தே ஆகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய வீட்டின் அயலவர்களாக வாழ்வது ஒன்றும் குற்றம் அல்ல, தவறும் அல்ல, அது நமக்கு குறையும் அல்ல. அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு செல்லலாம், ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்த யாரேனும் எங்களுடைய அயல் வீட்டிலே வாழ்கிறார்களா, எங்களுடைய வீட்டிலே வாழ்கிறார்களா, அவர்கள் தொலைவில்லையா, இங்கேதான் நாங்கள் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அதான் சொல்லி யார் ஒருவன் மஸ்ஜிதிற்கு வராமல், தொழுகைக்காக வராமல், யார் ஒருவன் அவனுடைய உலக காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறானோ, என்னுடைய மனம் விரும்புகிறது எப்படி தெரியுமா? வாலிபர்களை அழைத்து உறவுகள் சேர்த்து அவனுடைய வீட்டை அப்படியே தீயிட்டு கொடுக்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வீடுகள், எங்களுடைய மஹல்லாக்கள், எங்களுடைய தெருக்களிலே வாழுகின்ற இஸ்லாமிய குடும்பங்களுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். டிவியிலே செல்லுகின்ற மெகா சீரியல் நாடகங்களுக்கு முன்னால் தரணடைந்த எங்களுடைய பெண்களுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒன்றன் பின் ஒன்றாக கைகளிலே ரிமோட்டை வைத்துக் கொண்டு புரட்டி புரட்டி அவர்களுடைய நேர காலங்கள் கழிந்து கொண்டே செல்கிறதே. எத்தனையோ வீடுகளிலே அதான் ஒலித்தாலும் அவருடைய காதுகள் செவிடாக இருக்கின்ற மக்களை பார்க்கின்றோமே. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வீடு உருப்படக்கூடிய வீடா, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வருவார்கள், வீட்டு வாசலோடு திரும்பி விடுவார்கள். இங்கே நுழைவதற்கு தங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. இங்கெல்லாம் இபிலீஷும் ஷைத்தானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாருங்கள் செல்வோம் என்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே மலக்குமார்கள் வீட்டு வாசலோடு திரும்பி சென்று விடுவார்கள். எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதவில்லையோ, எந்த வீட்டிலே பெண்களும் ஆண்களும் தொடவில்லையோ, அந்த வீடுகள் எல்லாம் இப்படியாக பாலடைந்த வீடுகளாக இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள், அழகான சாலிஹான பிள்ளை பாக்கியங்களை அல்லாஹ் உங்களுக்கு தருவான், நீங்கள் செய்கின்ற தொழில்களில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான், கொஞ்சமாக உழைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்ற திருப்தி அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே போடுவான், உங்கள் குழந்தை செல்வங்களை அல்லாஹ் சாலிஹீன்களாக முத்தகீன்களாக நல்லோர்களாக அல்லாஹ் வளர வைப்பான். நீங்கள் ஒரு நாள் மண்ணறைக்கு செல்வீர்கள், மௌத்தாகியதற்கு பிறகு உங்களுடைய குடும்ப உறவினர்கள் உங்களை குளிப்பாட்டுவார்கள், கவனிடுவார்கள், தொழுவிப்பார்கள், நல்லடக்கம் செய்வார்கள். உங்கள் பிள்ளை செல்வங்களை நீங்கள் சாலிஹார பிள்ளைகளாக வளர்த்தெடுத்திருந்தால் அந்த பிள்ளைகள் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நாங்கள் வளர்த்தெடுத்த எங்களுடைய சாலிஹான பிள்ளை செல்வங்கள் எங்களுக்காக துஆ செய்வார்கள். இவைகள் எல்லாம் எதன் மூலமாக தெரியுமா? நாம் தொழ வேண்டும், துஆ கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நாம் மாற்றி எடுத்துக் கொள்ளுகின்ற போது எங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு சார்பான குடும்பமாக அல்லாஹ் அமைத்து விடுகிறான். எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய கண் குளிர்ச்சிகளாக எங்களுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அல்லாஹ் மாற்றி தருகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மேலான தலையாய கடமையாகிய இந்த தொழுகையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் பின்பற்றியே ஆக வேண்டும். நாம் நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே கேள்விகளுக்காக அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே முதன் முதலாக கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? அடியானே தொழுதாயா என்ற முதலாவது கேள்விதான் அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்க இருக்கிறான். இந்த கேள்விக்கு ஒரு அடியான் சரியான பதிலை சொல்லிவிட்டானே ஆனால் அவனுடைய ஏனைய விவகாரங்கள் எல்லா கட்டங்களும் இலகுவாக சீராக அமைந்துவிடும், அனைத்தை இலகுவான முறையிலே கடந்து விடுவான், உன்னதமான ஜன்னத்தை அவன் அடைந்து கொள்ளுவான். இந்த தொழுகைக்குரிய கேள்விக்கான பதிலை யாரொருவன் சொல்ல முடியாமல் திணறுகிறானோ, தடுமாறிக் கொண்டிருக்கிறானோ, அவனுடைய ஏனைய நிலைமைகளும் காரியங்களும் அப்படியே கஷ்டமானதாக ஆகிவிடும், அவன் நரகத்திற்குரியவனாக ஆகிவிடுவான். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எத்தனையோ மக்கள் தங்களுடைய வீடுகளை வாங்கிக் கொள்வதற்காக பள்ளியை நாடி செல்லுகிறார்கள், பள்ளி கருகாமையிலே வீடு இருக்கிறதா என்று கேட்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? பள்ளியிலே தொழுவிக்கின்ற சப்தம் கேட்க வேண்டும், பள்ளியிலே செய்கின்ற பயானுடைய சப்தம் எங்களுக்கு கேட்க வேண்டும், ஐங்கார தொழுகைகளுக்கு சென்று தொழுகையிலே முதல் சப்பிலே இடம் பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களுடைய வீடுகளை எல்லாம் மஸ்ஜிதிற்கு பக்கத்திலே ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அலைந்து தேடி தங்களுடைய வீடுகளை ஆக்கிக் கொள்கிறார்கள். பரிதாபம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுகளுக்கு பக்கத்திலே இருக்கின்ற எத்தனையோ மக்கள் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பெற்றும் கூட காதுகளிலே செவிடர்களைப் போல இப்படியெல்லாம் அமல்கள் நடைபெற்றும் கூட எத்தனையோ மக்கள் இதன் பக்கமாக கருத்தனை இல்லாமல் உறக்கத்திலும் வேலையிலும் ஷைத்தானுடைய செயல்களையும் செய்து கொண்டு ஏனோ தானோ என்று தங்களுடைய நேர காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுடைய பரிதாப நிலைமையை நினைத்து நாம் கவலைப்படுகிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே தொழுகையாளிகளுடைய முகங்கள் எல்லாம் அப்படியே பிரகாசத்தினால் இலங்கிக் கொண்டிருக்கும், அவர்கள் தொழுகைக்காக எடுத்த உபுவின் மூலமாக அவர்களுடைய கைகளும் கால்களும் உறுப்புகளும் அப்படியே பளிச்சென வெளிச்சமாக அப்படியே இலங்கிக் கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ன உம்மத்தி யுதஆவுன யௌமல் கியாமா குர்ரம் முஹஜ்ஜலீன் மின் ஆசாரில் உது. உது எடுத்ததன் காரணமாக அவர்களுடைய உடம்புகள் எல்லாம் அப்படியே மின்னிக் கொண்டிருக்கும், விளங்கிக் கொண்டிருக்கும், வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கும். இவர்களுடைய தொழுகையின் மூலமாக இவர்களுடைய சுஜூதி செய்த அடையாளம் மூமின்களுக்குரிய அடையாளம் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, எத்தனையோ மக்கள் தொழுகிறார்கள், அவர்களுடைய சுஜூதினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? மூமின்களுக்குரிய அடையாளம், யார் ஒருவர் தொழுகைக்காக 5 நேரம் பள்ளிக்கு வந்து செல்லுகிறாரோ அவர் உண்மையான மூமின் என்பதற்கு அடையாளம் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளம் பெயர் மட்டுமல்ல, அவன் தொழுகைக்காக வந்து செல்கிறான், அவன் உண்மை முஸ்லீம் என்பதற்கு சாட்சி சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளை கியாமத்துடைய நாளையிலே யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாது. அந்த பயங்கர மஹ்ஷருடைய மைதானத்திலே மிகவும் கஷ்டமான பயங்கரமான அந்த நாள், அல்லாஹினுடைய தீர்ப்புக்காக மக்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாள். பாவிகளே, நல்லோர்களை விட்டு நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா தீர்ப்பளித்து நல்லோர்களுக்கு கைகளிலே வலக்கைகளிலே அல்லாஹ் அவர்களுடைய பட்டோலையை கொடுத்து சுவர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்பி விடுவான். பாவிகளை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்று அவர்களுடைய பட்டோலை அல்லாஹ்வுடைய இடது கையிலே கொடுத்து விடுவான். இவர்கள் நரகவாதிகள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியான மஹ்ஷருடைய மைதானத்திலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த பயங்கர மஹ்ஷருடைய மைதானத்திலே சூரியன் எங்களுடைய தலைக்கு மேலால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நேரத்திலே அந்த சூரியனுடைய வெப்பத்தினால் உஷ்ணத்தினால் மனிதர்களுடைய உடம்பெல்லாம் அப்படியே கரைந்து வியர்வையாக சீழாக சலமாக அப்படியே வடிந்தோடி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே மனிதர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். இந்த நேரத்திலே சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் 7 மனிதர்களுக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்தி அவர்களை உபசரிப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 7 கூட்டத்தில் ஒருவர் யார் தெரியுமா? ரஜுலன் முஅல்லகுன் பில் மசாஜித். எந்த மனிதன் 5 கால தொழுகைக்காக பள்ளிக்கு வந்து சென்றானோ இருள் நேரத்திலே இருளை பொருட்படுத்தாமல் தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதிற்கு நடந்து வந்து சென்றார்களோ இப்பேற்பட்ட ஒவ்வொருவரும் நாளை கியாமத்துடைய நாளையிலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ்வுடைய அரசுடைய 7 கூட்டத்தார்களுள் அடிக்கடி பள்ளிக்கு வந்து தொழுது சென்ற மக்கள், பள்ளியுடைய விவகாரங்களிலே ஈடுபட்ட மக்கள், பள்ளிக்காக தங்களுடைய நேர காலத்தை ஒதுக்கிய மக்கள் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகின்றோம், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுபீட்சத்தை அல்லாஹ் வரக்கத்தை உண்டாக்குகின்றான். தொழுகை சொல்லாத மனிதனுடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கின்றன என்பதனை ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தொழுகின்றான், அவன் அல்லாஹ்வுடைய மேலான அருளை பெற்றவன். ஒரு மனிதன் தொழவில்லை, அவனை வாசல் படியில் இருந்து பள்ளியில் இருந்து அவன் வாசல் படியை கூட பள்ளியினுடைய வாசல் படியை கூட மிதிக்காத எத்தனையோ முஸ்லீம்கள் நம் மத்தியில் வாழத்தான் செய்கிறார்கள். 4 ஆண்டு 5 நேர தொழுகைக்காக வந்ததும் இல்லை, வாராந்தம் நடைபெறுகின்ற ஜும்ஆவுக்காக வந்ததும் கிடையாது. இப்படியாக பள்ளியின் படியை கூட மிதிக்காத மக்கள் நம்மத்தியில் இருக்கிறார்களா இல்லையா? இந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு மனிதன் மௌத்தாகினால் மற்ற சகோதரர்கள் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? குளிப்பாட்டி கவனித்து தொழுவிக்க வேண்டும். இப்படியான மனிதனை பார்த்து இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா சொன்னார்கள், இவனுக்கு ஜனாசா தொழுகையை நீங்கள் நிறைவேற்றாதீர்கள், இவருக்கு ஜனாதாவுடைய தொழுகையை நிறைவேற்றாதீர்கள். ஏன்? முஸ்லிம்களுடைய மையவாடியில் கூட இந்த மூதேவியை நீங்கள் நல்லடக்கம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தொழுகையே இல்லாத மனிதனுக்கு உடம்பில உயிர் இருக்கின்ற போது சொல்லாத மனிதனுக்கு உடம்பில உயிர் இல்லாத நிலைமையிலே எதற்காக தொழுகை என்ற சட்டத்தையும் கருத்தையும் தான் இந்த இமாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். யார் ஒருவருடைய வாழ்க்கை கயிறாக நலவாக வாழ்க்கையிலே நடைபெற்று முடிகிறதோ அவன் பாக்கியம் உள்ளவன், சுவர்க்கத்திற்கு தகுதியானவன். யாருடைய வாழ்க்கை இறுதி முடிவு கடைசி காலங்கள் துர்பாக்கியமானதாக அமலில்லாத ஒரு கெட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அடைந்தவனாக மரணிக்கிறானோ அவன் ஒரு அபாக்கியசாலியாக மாறிவிடுகிறான். ஒரு கெட்ட மௌத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொள்ளுகிறான். அவனுடைய கபருடைய வாழ்க்கை மிகவும் பயங்கரமானது, மஹ்ஷருடைய வாழ்க்கை பயங்கரமானது, சிராத் பயங்கரமானது, எல்லாமே மிகவும் கஷ்டத்திற்குரியதாக ஆகிவிடும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வாழக்கூடிய ஒரு குறுகிய கால வாழ்க்கை எங்களுக்காக அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து கொண்டு நாங்கள் ஒளியை தேடுகிறோம், வெற்றியை தேடுகிறோம். எங்களுடைய கால்களிலே அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான், நிம்மதியை வைத்திருக்கிறான். அடைந்து கொள்ள தெரியாத மக்களாக நம்முடைய நேர காலத்தை நாம் வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய காலம் தொழுகையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார், சுஜூதில இருக்கிறான், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறான், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான், யா ரப்பி யா ரப்பி. ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பம் சுஜூதினுடைய சந்தர்ப்பம். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் சுஜூதுடைய சந்தர்ப்பம். இதனை நாங்கள் நழுவ விட்டு விடக் கூடாது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ருக்கூ செய்கின்ற போது அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்து புகழ்ந்து கொள்ளுங்கள், சுஜூது செய்கின்ற போது உங்களுக்கு தேவையான விடயங்களை அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள், சுஜூதின் போது கேட்கின்ற துஆக்கள் அதிகமாக கபூல் செய்யப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போது எங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், சுஜூதின் போது நாம் துஆ கேட்பதற்கு ஆசை ஆர்வத்தோடு இருக்கிறோம், அரபியிலே கேட்பதற்கு தெரியவில்லையே, அரபியிலே கேட்க வேண்டிய துஆக்கள் நம் ஒவ்வொருவருக்கும் பாடம் இல்லையே என்ற கவலை ஏக்கம் நமக்கு இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பார்த்து இலகுபடுத்தி சொன்னார்கள், இன்னல்லாஹ அலீமுன் பிதாதி சுதூர். பரிசுத்த அல்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, நீங்கள் உள்ளத்தால் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், உங்களுடைய மனத்தால் கேளுங்கள், சுஜூதில் இருந்து கொண்டு உங்களுக்கு தேவையான அத்தனை ஹாஜத்துகளையும் தேவைகளையும் உங்களுடைய சுஜூதில் இருந்து கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், உங்களுடைய துஆக்கள் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் உயர்த்தப்பட்டு அது கபூல் செய்யப்படுகின்ற சந்தர்ப்பமாக இருந்து கொண்டே இருக்கும். பத்ருடைய யுத்தம் நடைபெறுவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து கொண்டே அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்கிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா நபியுடைய துஆவை கபூல் செய்தான். பத்ருடைய களத்திலே முஸ்லிம்களுக்கு பாரிய வெற்றியை கொடுத்த அல்லாஹ் எங்களுக்கும் பல 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 விதமான நன்மைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளையும் தருவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் கேட்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே அருஷுடைய நிழலுக்கு கீழால் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே இந்த உம்மத்துக்காக துஆ செய்வார்கள், ஷஃபாஅத் செய்வார்கள். அதுவும் சுஜூதில் இருந்து கொண்டேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். இப்படியாக அந்த துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பம் சுஜூதுடைய சந்தர்ப்பம். நாம் இவைகளை எல்லாம் நாளாந்தம் இழந்து கொண்டிருக்கிறோம். எங்களை போல நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ ஜிம்மத்தில்லா. எந்த மனிதன் ஸுப்ஹுடைய தொழுகையை தொழுகிறானோ அன்றைய நாள் முழுவதும் அவன் நேரடியாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறான். எந்த ஆபத்துகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் பிணிகளும் எந்த விதமான ஷர்களும் ஆபத்துகளும் வருவதிலிருந்து அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாப்பான். பஜ்ருடைய தொழுகையை தொழுகிறான், அன்றைய நாள் மகரிபுடைய நேரத்தை அடைகின்ற வரைக்கும் அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கின்றான். நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் என்று அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் என்றால் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நாளினுடைய வெற்றியை தீர்மானிப்பது சுபஹினுடைய தொழுகை, ஒரு நாளினுடைய தோல்வியை தீர்மானிப்பதும் இதே சுபஹினுடைய தொழுகை விடுவதனால் தான் என்பதை நாம் நிச்சயமாக நம்முடைய சிந்தனையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுபஹு தொழுது விட்டு நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக, வேலைகளுக்காக, தொழிலுக்காக நாம் வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள். கலிமாவின் கொடியை சுமந்து கொண்டு நாம் வீட்டை விட்டு செல்லுகிறோம், தொட்ட காரியமெல்லாம் கைராக நலவாக நம்முடைய வாழ்க்கையிலே முடிவடைகிறது. இவை எல்லாவற்றுக்கும் பிரதான காரணமாக அமைவது நாம் தொழுத இரண்டு ரக்காத்து ஃபஜ்ருடைய தொழுகை. மாற்றமாக யாரொருவர் சுபமுத்தலாத நிலையிலே தன்னுடைய வீட்டை விட்டு புறப்படுகிறானோ அவன் ஒரு மூதேவியாக செல்லுகிறான், ஷைத்தானுடைய நண்பனாக ஷைத்தானின் கொடியை சுமந்து கொண்டு செல்லுகிறான். அவன் ஒரு அபாக்கியசாலியாக துர்பாக்கியசாலியாக செல்லுகிறான். இவனுக்கும் அல்லாஹ்வுக்கு எந்த சம்பந்தம் தொடர்பும் கிடையாது. அல்லாஹ் இவனை பாதுகாப்பதிலிருந்து அல்லாஹ் விலகி விடுகிறான். அவன் தொட்ட காரியமெல்லாம் நஷ்டத்திலும் தோல்வியிலும் வந்து அடைகிறது. அன்றைய நாள் அவனுக்கு ஒரு கெட்ட நாளாக, சோம்பேறிக்குரிய நாளாக அமைந்து விடுகிறது. எதிலே முயற்சி செய்தாலும், எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவன் நஷ்டத்தையும் தோல்வியையுமே தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சுபகனுடைய தொழுகை ஒரு நாளினுடைய வெற்றியை தீர்மானிக்கின்ற ஒரு நேரமாக இருப்பதனால் நாம் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லுகின்ற வேளையிலே புத்தக பையை தங்களுடைய கைகளிலும் முதுகிலும் சுமப்பதற்கு முன்னால் ஒரு வார்த்தை ஒரு தாயும் தகப்பனும் கேட்க வேண்டும். சுபகு தொழுது விட்டீர்களா, சுபகு தொழுதீங்களா என்ற ஒரு வார்த்தையை, ஒரு கேள்வியாக உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கேளுங்கள். தொழவில்லையா, தொழுது விட்டுத்தான் அந்த பிள்ளையை நீங்கள் வீட்டை விட்டு வழி அனுப்பி வையுங்கள். இந்த பிள்ளையுடைய பாடத்திலும் அறிவிலும் புத்தகத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட ஹதீஸ்களை சொல்லி காட்டினார்கள். அதில் என்ன ஒரு விடயத்தை சொன்னார்கள், யார் ஒருவர் சுபக தொழுகையை தவற விடுகிறானோ, இஷா தொழுகையும் தவற விடுகிறானோ, என்னுடைய உம்மத்தில இருக்கின்ற சுத்த முனாபிக் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஒருவருக்கு சுபக தொழுகை தவற விடப்படுகிறதோ, சுபகப்படாமல் இருக்கிறானோ, இன்னும் யார் ஒருவர் இஷாவையும் விட்டு விடுகிறானோ, சுபகும் இஷாவையும் விட்டுவிட்ட மனிதன் சுத்த முனாபிக் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முனாபிக்கின் நிலைமை என்ன? அவர்கள் நாளை மஹ்ஷரிலும் நரகத்திலும் எங்கிருப்பார்கள் தெரியுமா? நரகத்தினுடைய ஆழத்திலே கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள் இந்த முனாபிக்கீன்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள். ஜும்ஆ தொழுகைக்காக நாம் வந்து உட்கார்ந்திருக்கிறோம். இன்றைய ஃபஜ்ர் தொழுகை தொழுத நிலையிலே நான் ஒரு முஸ்லீமாக வந்து உட்கார்ந்திருக்கிறேனா, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பிரகாரம் சுபகை விட்டு விட்டு நான் வந்து ஒரு முனாபிக்காக இன்றைய ஜும்ஆவை தொழுது கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நெஞ்சிலே நாம் கையை வைத்து கொஞ்சம் கேட்டு பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, விட்டுவிட்டு தொழுகின்ற தொழுகையாளிகளாக நாம் இருக்க கூடாது. மௌத்து நம்மை எல்லாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் மௌத்துக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். மௌத்தாக கூடிய நேரத்தை நாம் அடைகின்ற வேளையிலே மலக்கில் மௌத் அவர்கள் இலகுவாக சந்தோஷமாக என்னுடைய ரூகை வந்து கைப்பற்ற வேண்டும் என்ற ஆதங்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் நாம் மௌத்துக்கு எந்த நேரத்திலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தங்களில் ஒன்று, எந்த நேரத்திலும் ஒரு முஸ்லிம் உதுவோடு இருக்க வேண்டும். தொழுகைக்காக உதவெடுத்து எவ்வாறு ஒரு மொம்மின் தொழுகைக்காக பரிபூர்ணமாக உதவெடுத்து இருப்பானோ, இதே போன்று தொழுகைக்காக உதவெடுப்பதை போல ஒரு முஸ்லிம் எந்த நேரத்திலும் உதவோடு இருக்க வேண்டும். உதவோடு இருந்து கொண்டு அவன் எக்காரியத்தில் ஈடுபட்டாலும் அவைகள் எல்லாம் அவனுக்கு நன்மைகளாக பதியப்பட்டுக் கொண்டிருக்கும். சில வேளைகளில் அவனுக்கு மௌத்து வந்து விட்டாலும் ஒரு கண்ணியமான ஒரு சீதேவியாக அவன் அல்லாஹை சந்திப்பான். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தொழுகையை பற்றி நாம் அதிகமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தொழுகை இல்லாத மக்களோடு நாம் உறவாடுவதும் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஒரு உபசரிப்பாக ஆகிவிடும். அவர்களுக்கு நாங்கள் புத்தி சொல்ல வேண்டும், வழிகாட்ட வேண்டும், ஆலோசனைகள் சொல்ல வேண்டும். அவர்களையும் தொழுகையின் பக்கமாக, மஸ்ஜிதின் பக்கமாக அழைக்கக்கூடிய தாவத்தை தாயிகளாக நாங்கள் எங்களுடைய கைகளிலும் தலைகளிலும் சுமந்து கொள்ள வேண்டும். தொழாத மக்களோடு நாம் பழகுகின்ற பழக்கங்களின் மூலமாக அவர்கள் அப்படியே தொழாமல் இருக்கிறார்கள், நான் தொழுது கொண்டிருக்கின்றேன் என்றால் நாளை கியாமத்தில் என்னிடத்தில் கேள்வி எனக்கு கேட்கப்படுகின்ற வேளையிலே உன்னுடைய உறவுக்காரன், உன்னுடைய நண்பன், உன்னுடைய தெருவிலே வாழ்ந்த ஒருவன் தொழுகை இல்லாமல் இருந்தானே, இவனுக்கு நீ செய்த பங்கு என்ன? உனக்கு தெரிந்த அறிவை நீ கொடுத்திருக்கிறாயா, சொல்லி இருக்கிறாயா? நாளை கியாமத்திலே எங்களிடத்திலே கேள்வி இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பரவான தொழுகைகளில் நாம் முழுமையான கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகைக்குரிய நேரத்திலே தொழுது கொள்ள வேண்டும். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான், தொழுகை என்பது அந்த நேரத்தில் தொழுவதுதான் தொழுகையை ஒழிய அன்றைய நாளினுடைய தொழுகை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரே நேரத்திலே நிறைவேற்றுவது அல்ல தொழுகை. சுபஹினுடைய தொழுகை சுபஹ் நேரத்தில் தொழ வேண்டும், துஹருடைய தொழுகை துஹருடைய நேரத்திலே தொழ வேண்டும், அஸருடைய தொழுகை அஸருடைய நேரத்திலே தொழ வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம் சந்தைகளிலே, மார்க்கெட்டுக்கு சென்றால் சில கடைகளிலே மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் என்று விளம்பரப்படுத்தி இருப்பார்கள். அங்கே மொத்த வியாபாரியை போல ஒரு மனிதன் அன்றைய நாள் தொழுகை அனைத்தையும் விட்டுவிட்டு எங்களில் எத்தனையோ மக்கள் இஷாவுக்கு பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கிக் கொண்டே தொழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படியான தொழுகை இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு வரவேற்றதாக எந்த ஆதாரமும் கிடையாது. தொழுகைக்குரிய நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள். இன்ன கிதாபம் நேரம் குறிக்கப்பட்ட நேரத்திலே தொழுது கொள்ள வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்திரி நேரத்தில் இருக்கிறார்கள். அன்றைய நாள் ஃபஜ்ருடைய நேரத்தை நெருங்குகிறார்கள். சக்கராத்திரி வேதனையிலே மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மக்கள் எல்லாம் மஸ்ஜித் நபவியிலே சஃபிலே ஒன்று கூடி இருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வரவில்லை. எழுந்து நடந்து செல்ல முடியாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லுகிறார்கள், நபியே நாயகமே, தொழுகைக்குரிய நேரமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது, வாருங்கள், தொழுவிக்க வேண்டும். மக்கள் தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மீண்டும் மயக்கம் முற்று விடுகிறார்கள். கண் விழிக்கிறார்கள், மீண்டும் மயக்கம் முறுகிறார்கள். இரண்டு சஹாபாக்களுடைய உதவியை கொண்டு சஃபிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெருங்கிய தோழர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் தொழுவியுங்கள் என்று சொல்லிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌமூமாக தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேர தொழுகையை அங்கே நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்கள். அந்த தொழுகை நிறைவேற்றிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹர் தொழுகைக்கு ஹயாத்தோடு இருக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி ஃபஜ்ருடைய தொழுகையையும் சக்கராத்திரி நேரம் வந்த நேரத்தில் கூட பல கஷ்டங்கள், துன்பங்கள், வலிகள், நோய்கள், மிகவும் சிரமப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையையும் அவர்கள் தொழுது முடித்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் என்ன காரணத்தை சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ள போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எங்களுக்கு என்ன குறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான்? நன்றாக நடக்கக்கூடிய கால்களை தந்திருக்கிறான், நல்ல கைகளை தந்திருக்கிறான், நன்றாக உழைக்கக்கூடிய நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், நன்றாக சுஜூது செய்து ருக்கு செய்யக்கூடிய உடல் சுகத்தை தந்திருக்கிறான். ஆனால் தொழுகைக்குரிய நேரம் வந்து நாம் தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறோமே, நாம் எப்படி நாளை கியாமத்தில் அல்லாஹ்வுக்கு நாங்கள் பதில் சொல்லி தப்பித்துக் கொள்ள போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். சக்கராத்திரை வேதனை அடைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்திரி நேரத்தில் இருக்கிறார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை 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 என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி மூச்சையும் அடைந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த பரலான தொழுகை தான் எங்களுடைய ஈருலக வாழ்க்கைக்கும் வெற்றியாக அமைகிறது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஐங்கால தொழுகைகளிலே நாம் பேணுதலாக இருக்கின்ற மக்களுக்கு நான் இன்னும் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். சுன்னத்தான தொழுகைகளிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பரந்தான தொழுகைகளோடு மட்டுமல்ல, முன்பின் சுன்னத்தான தொழுகைகளிலும் நாம் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். சுபகு தொழுகின்ற மனிதனை பார்த்துத்தானே தஹஜ்ஜத்துக்கு எழும்புங்கள் என்று சொல்ல முடியும். சுபகே இல்லாமல் படுத்துறங்குகின்ற மனிதனை பார்த்து 3 மணிக்கு எழுந்து தஹஜ்ஜத்து தொழுங்கள் என்று சொன்னால் மாட்டில் பொழிகின்ற மலையை போன்று ஆகிவிடாதா? எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். தொழுகின்ற மக்களை பார்த்து நான் வினயமாக அன்பாக ஒரு விடயத்தை வேண்டிக் கொள்கிறேன். முன்பின் சுன்னத்தான தொழுகைகளில் முழுமையான கவனம் செலுத்துங்கள். சலாம் கொடுத்து விட்டு ஓடிவிடாதீர்கள். சலாம் கொடுத்து விட்டு உங்களுடைய ஏனைய என்ன விவகாரங்கள், விடயங்கள் இருந்தாலும், அவசரம் இருந்தாலும் உங்களுடைய சுன்னத்தான தொழுகையிலே முழுமையான கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். மதீனாவிலே வாழ்ந்த ஒரு முக்கியமான சஹாபி ரபீஹத் இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளராக காதிமாக இருக்கிறார்கள். அந்த சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ரபீஹா, நீங்கள் எனக்கு இரவிலும் பகலிலும் ஹிதுமத்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டும், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அந்த ரபீஅத் இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, நாளை சொர்க்கத்திலே நான் உங்களுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முபாரக்கான முகத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், இது எனக்கு கிடைக்குமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறதா? அஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக நீங்கள் சுன்னத்தான தொழுகை தொழுது வாருங்கள், நாளை சுவர்க்கத்தில் என்னருகிலும் இருப்பீர்கள், ஏனே நபிமார்களும் உங்களுடைய நண்பர்களாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சுவர்க்கம் கிடைக்கும். அது எந்த சுவர்க்கம்? எங்களுடைய தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கின்ற உயர்ந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தருவான். யாருக்கு தெரியுமா? பரலாத தொழுகையின் தொழுது, சுன்னத்தான தொழுகையில் தொழுது கொண்டு வருகின்ற மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரகஅத் சுன்னத்து தொழுகிறாரோ, இல்லா பனல்லாஹு பைதன் ஃபில் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு அழகான மாளிகையை கட்டி கொடுப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 12 ரகஅத்துக்களை எவ்வாறு தொழுவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளங்கப்படுத்தினார்கள். ஃபஜ்ருக்கு முன்னால் 2 தொழுது கொள்ளுங்கள், துஹருக்கு முன்னால் 4 தொழுது கொள்ளுங்கள், துஹருக்கு பின்னால் 2 தொழுது கொள்ளுங்கள், மக்ரிபுக்கு பின்னால் 2 தொழுங்கள், இஷாவுக்கு பின்னால் 2 தொழுங்கள். ஆக மொத்தம் 12 ரக்காத்துக்கள் ஆகின்றன. இந்த 12 ரக்காத்துக்களை யார் ஒருவர் நிரந்தரமாக தொழுது வருகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை அல்லாஹ் கட்டி கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுபஹ் தொழுகைக்கு முன்னால் தொழுகின்ற 2 ரக்காத் இருக்கிறது, கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தில் என்ன என்ன கோலாத கோடி பெருமதிகள் இருக்கிறதோ அத்தனையையும் விட மேலான ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு தொழுகை சுபஹினுடைய 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுன்னத்து தொழுகைகளை வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய வீட்டுக்கும் அல்லாஹ்வுடைய பரக்கத் திறங்குவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது சுன்னத்தான தொழுகை. இன்னும் ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருவர். அவர்களுடைய வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் செல்லுகிறார்கள். பகல் வேளையிலே துஹர் தொழுகைக்காக பாங்கு சொல்லுகின்ற வேளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேயே உதுவு எடுத்துக் கொண்டு தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் தொழுகின்ற முஸல்லாவை தாருங்கள், காட்டுங்கள். முஸல்லாவை எடுத்து ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி எடுத்து கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹருக்கு முன்னால் 4 ரக்அத்துக்கள் சுன்னத் தொழுகிறார்கள். ஃபர்தான தொழுகையை தொழுவதற்காக மஸ்ஜித் நபவிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்றார்கள். அங்கே ஃபர்துடைய தொழுகையை முடித்துவிட்டு துஹருக்கு பின்னால் 4 ரக்அத் சுன்னத்தான தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே வந்து உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே வந்து தொழுது கொள்கிறார்கள். இந்த காட்சியை அதிசயத்தோடு பார்த்து கொண்டிருந்த உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், நபியே நாயகமே, நாங்களோ இவ்வளவு நாளாக துஹருக்கு முன்னால் 2ம் துஹருக்கு பின்னாலும் 2ம் அல்லவா தொழுது கொண்டு வந்தோம். நீங்கள் இன்று 4-4 தொழுகிறீர்களே, துஹருக்கு முன்னால் 4 பின்னால் 4 தொழுகிறீர்களே, இதனுடைய நன்மை என்ன? நபியே நாயகமே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மு ஹபீபா உங்களுக்கு தெரியாதா, நான் சொல்லுகிறேன், அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். யார் ஒருவர் துஹருக்கு முன்னால் 4ம் பின்னால் 4ம் சுன்னத்தாக தொடர்ந்து தொழுது வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸை கேள்விப்பட்ட முதல் நாள் கொண்டு தங்களுடைய உடம்பிலிருந்து உயிர் செல்லுகின்ற வரைக்கும் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் 4-4 தொழுது வந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டிய முன்னேற்றமான நல்ல அமல்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்லுகிறார்கள், மன் ஸல்லா கபலல் அஸ்ரி அர்பஅன், அஸ்ர் தொழுகைக்கு முன்னால் யார் ஒருவர் 4 ரக்அத்துக்கள் சுன்னத்து தொழுவாரோ அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அசருக்கு முன்னால் 4 ரக்அத்துக்கள் சுன்னத்து தொழுகின்ற மக்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய முக்கியமான சுன்னத்துக்களாக இருக்கின்றன. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு 3 விடயங்களை நான் வசியத்தி செய்கிறேன், அதனை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வருவீர்களா? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொன்னார்கள், சொல்லுங்கள் நபியே நாயகமே, நான் மௌத் வரைக்கும் அதனை விட்டுவிட மாட்டேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 ஆகிய மூன்று நாட்களில் நீங்கள் மாதத்தில் மூன்று நோன்புகள் நோற்று வாருங்கள், காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது வசியத் இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இரண்டாவதாக சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு நாள் இரவிலும் வித்தருடைய தொழுகை தொழுது வாருங்கள். வித்துரு தொழாமல் யாரும் உறக்கத்திற்கு தூங்க செல்ல வேண்டாம். உறக்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் வித்துரு தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை வித்தரை விட்டு விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் ஒவ்வொருவரும் வித்துரு தொழுது விட்டுத்தான் நம்முடைய உறக்கத்திற்கு படுக்கைக்கு நாம் செல்ல வேண்டும். வித்துரு தொழாமல் யாரும் படுக்க கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டாவது உபதேசம், வசியத். மூன்றாவதாக சொன்னார்கள், உங்களுடைய உறுப்புகளில் உங்களுடைய உடம்பில் 360 மூட்டுக்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு மனிதன் நாளாந்த தர்மம் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, 360 மூட்டுக்களுக்கும் நாங்கள் தினமும் சதக்கா கொடுப்பது என்றால் எவ்வாறு எங்களுக்கு சாத்தியமாகாது? அது முடியாதே நபியே நாயகமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையிலே நீங்கள் 2 ரக்அத் துஹா தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற 360 மூட்டுக்களுக்கும் சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த தொழுகை எங்களுடைய வாழ்க்கையில் வறுமையை விரட்டக்கூடிய ஒன்று, உழைக்கின்ற வருமானத்திலே பரக்கத்தை உண்டாக்குகின்ற ஒன்று இந்த துஹாவுடைய தொழுகை, தொழுது கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த மூன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு வசியத்தாக உபதேசமாக விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அது எந்த கணவன் மனைவி தெரியுமா? அதிகாலை வேளையிலே நேர காலத்தோடு ஒரு கணவன் கண் விழித்து, வீட்டில் இருக்கின்ற வயோதிபர்கள், நோயாளிகள், சிறுவர்கள் யாருக்குமே இடையூறு கொடுக்காமல் அமைதியாக சென்று உதவெடுத்துட்டு வந்து அமைதியாக தொழுகிறார். தொழுது முடித்ததற்கு பிறகு இவர் இப்போது யோசிக்கிறார், நான் தொழுத தொழுகை என்னுடைய மனைவியும் தொழ வேண்டுமே, அவளுக்கும் இந்த நன்மை கிடைக்க வேண்டுமே என்ற நல்லெண்ணத்திலே சென்று மனைவியை தட்டி எழுப்புகிறார். மனைவியும் எழும்புகிறார். இப்போது இருவரும் கணவனும் மனைவியும் வருகிறார்கள். முசல்லாவுக்கே வந்து விட்டார்கள். எப்படியான நேரம்! ஊரெல்லாம் இருளாக இருக்கிறது. வாகன சத்தங்கள் இல்லை, பறவை சத்தங்கள் இல்லை, யாருடைய இடையூறும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை. இந்த கணவனும் மனைவியும் சுஜூதில் தங்களுடைய நேரத்தை கழிக்கிறார்கள், தொழுது முடிக்கிறார்கள். அந்த ரப்போடு நேரடியாக தொடர்பு கொள்ளுகிறார்கள். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரப்பி என்று துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த கணவனாக நாம் மாறக்கூடாதா? இந்த மனைவியாக நம்முடைய மனைவிமார்கள் ஆகக்கூடாதா? இந்த துஆவிற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளாக கூடாதா? நாம் எப்போது மாறப்போகிறோம்? நாம நம்மை மாற்றிக் கொள்ளாவிட்டால் வேறு யாராலும் நம்மை மாற்ற முடியாது. நான் நம்முடைய கபருக்காக தொழவில்லை என்றால் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய கபருக்கு வருகின்ற நெருக்கடியை அதாவது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு குறுகிய கால வாழ்க்கையில் நாங்கள் ஷைத்தானுக்கு பின்னால் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எப்போது நாம் நம்முடைய தலையை சுஜூதில் வைத்து கழித்துக் கொண்டிருக்க போகிறோம்? அல்லாஹ்வுடைய இந்த மேலான கடமை தொழுகையை இந்த உலகத்தில் யாரோ ஒருவர் பால்படுத்துகிறானோ, நாளை மறுமையிலும் அல்லாஹ் அந்த மனிதனை பால்படுத்தி விடுவான். இந்த உலகத்தில் யார் ஒருவன் அல்லாஹை மறந்து விடுகிறானோ, நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த அடியானை மறந்து விடுவான். அல்லாஹ் மறந்து விட்டால் நாளை கியாமத்தோடு எங்களுடைய நிலைமை என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாளை ஒரு நாள் எனக்கு மௌத் இருக்கிறது. நான் மௌத்தாகி சந்தூக்கில் வைக்கப்பட்டால் எனக்காக ஜனாசா சொல்வதற்கு எனக்கு நண்பர்கள் தேவை இல்லையா? எனக்கு கூட்டாளிகள் தேவை இல்லையா? ஜனாசாவுடைய பக்கிலே வந்து மக்கள் நிற்க வேண்டாமா? எனக்காக தொழுது அவர்கள், அல்லாஹு இவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவனுடைய தவறுகளை மன்னிப்பாயாக என்று எங்களுக்காக துஆ செய்யக்கூடாதா? எனவே கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, நான் சொல்ல வேண்டும், என்னை நம்பி இருக்கின்ற என்னுடைய மனைவி சொல்ல வேண்டும், கணவனும் மனைவியும் பிள்ளைகளை தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவே முடியாது. எனவே கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே கழித்துக் கொள்வதற்கு என்பதற்கு இந்த வாழ்க்கை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நாம் ஒவ்வொரு முயல்வோமாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்செல்வாயாக, எங்கள் குற்றங்குறைகளை மன்னிச்செல்வாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு மரணித்து மன்னரில் வாழ்கின்ற அந்த நல்லோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகின்ற வரைக்கும் உன்னை சுஜூது செய்யக்கூடிய மக்களாக நம்மை நீ தபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் சுஜூது செய்வது உனக்கு விருப்பம் என்றால் எங்களுடைய மௌத்தை எங்களுடைய சுஜூதிலே கபூல் செய்ய. அல்லாஹ், எத்தனையோ மக்கள் நல்லோர்கள் உன்னிடத்திலே இந்த துஆவை கேட்டு சுஜூதிலே உன்னை சந்தித்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் உனக்கு சுஜூது செய்வது உனக்கு விருப்பம் என்றால் அந்த சுஜூதிலே எங்களுடைய மௌத்தை ஆக்கியா அல்லாஹ், உபவோடு எங்களுடைய மௌத்தை தாயா அல்லாஹ், உனக்கு விருப்பமான மஸ்ஜிதிகளிலே எங்களுடைய மௌத்தை ஆக்கிறியா அல்லாஹ். மஸ்ஜிதுக்கு யாரெல்லாம் அடிக்கடி வந்து செல்லுகிறார்களோ அவர்களுக்கு நாளை அரசுடைய நிழலை கொடியா அல்லாஹ். மஸ்ஜிதுடைய விவகாரங்களிலே முன்னேற்றத்திலே யார் யாரெல்லாம் தங்களுடைய நேர காலத்தை செலவழிக்கிறார்களோ அந்த மக்களுடைய முயற்சியை கபூல் செய்யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையிலே வரக்கத்தை உண்டாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையோ மக்கள் எங்களிலே நோயாளிகளாக ஆகிவிட்டார்கள். யா அல்லாஹ், கடந்த காலங்களில் அதிகமாக தொழுத மக்கள் தொழ முடியாத நோயாளிகளாக மாறிவிட்டார்கள். யா அல்லாஹ், அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், நம்முடைய நாட்டிலும் நமது முஸ்லிம்களுக்கும் யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. உலகளாவிலே ரீதியிலே வாழ்கின்ற எல்லா இஸ்லாமிய சமூகத்திற்கும் உன்னுடைய மேலான கண்ணியத்தை பாதுகாப்பை கொடுப்பாயாக. எங்களை நிரந்தர தொழுகையாளிகளாக தபூல் செய்வாயாக. யார் யாரெல்லாம் தொழுகை இல்லாத மக்களாக மரணித்து விட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு அவர்களை மன்னிப்பாயாக. எங்கள் அனைவர்களுக்கும் உன்னுடைய மேலான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தருவாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை செல்வங்களை தருவாயாக. எங்கள் பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய கண் குளிர்ச்சிகளாக யா அல்லாஹ் ஆக்கி தருவாயாக. எங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சீரான கல்வியை கொடுப்பாயாக. எங்கள் தொழில் துறவுகளில் பரக்கத்தை உண்டாக்குவாயாக. கடனாளியாக எங்களை மௌத்தாக்கி விடாதே யா அல்லாஹ், கடனாளியாக எங்களை மௌத்தாக்கி விடாதே யா அல்லாஹ். தௌபாவை கபூல் செய்த நல்ல மக்களாக நம்மை கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்துவாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.